புத்தகம் ஒன்று, அத்தியாயம் ஒன்பது. அருணின் விடாமுயற்சி. அருண் டேவிட் ராப்லியிடம் சபதம் செய்துவிட்டு அம்மாவை கட்டாயப்படுத்தி நகரத்தின் மேயர் ரோஸ்வுட் அவர்கள் வீட்டுக்கு வண்டியை ஓட்டச் சொன்னான். ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் பயம், இரண்டும் கலந்த மனநிலையில் சாவி கொடுத்த இயந்திரம் போல கீதா வண்டியை ஓட்டினார். பக்கரு சத்தமின்றி பின் சீட்டில் அருணுக்கு அருகே படுத்து கொண்டிருந்தது. அந்த காலை வேளையில் மேயர் ரோஸ்வுட் வீட்டின் முன்புறம் கார் கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்தார். என்னதான் மேயரானாலும் கர்ப்பமே இல்லாமல் தன் வேலையை தானே செய்து கொண்டிருந்தார். அருண் கதவை திறந்து கொண்டு முதலில் இறங்கினான். டேவிட் ராப்லேயிடம் ஓடியது போல இங்கும் ஓடப்போகிறான் என்று கீதா நினைத்த பொழுது அருண் மெதுவாக பக்ருவை தூக்கி கொண்டு இறங்கினான். மகன் மீது இருந்த நம்பிக்கை அல்லது அவன் போக்கில் தலையிட வேண்டாம் என்றிருந்த எண்ணம். கீதா வண்டியிலேயே இருக்க முடிவு செய்தார்.
குட்லக் அருண்.
காலை வேளையில் வீட்டின் முன்புறம் ஒரு வண்டியை பார்த்தவுடன் மேயர் ரோஸ்வுடன் கவனம் திரும்பியது. கீதாவை அடையாளம் கண்டு கொண்டு கையாட்டினார். உள்ளூர் வியப்பாக இருந்தாலும் அவரது முகத்தில் நட்பான புன்னகை தெரிந்தது. அருண் நாய்க்குட்டியோடு வருவதை பார்த்தவுடன் புன்சிரிப்போடு வரவேற்றார். அடடா, என் வீட்டிற்கு வந்த பெருமை தரும் நகரம் ஐந்தனே. அருண் அவரை பார்த்து வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகை செய்து தான் வந்த காரியத்தை கூறினான். ஒரு சின்ன பையனின் விவேகத்தை பார்த்து மேயர் அசந்து விட்டார். கீதா இறங்கி வராமல் இருப்பதை பார்த்து அவர் புரிந்து கொண்டார். அருண், நீ சொல்வது உண்மையா? டாக்டர்கள் எல்லாம் சொன்ன பிறகும் இந்த விதம் உன் பக்ருவை காப்பாற்றும் நினைக்கிறியா?
ஆமாம், நிச்சயமா. அந்த லெட்டரில் அப்படித்தான் எழுதியிருந்தது. என்னோட பக்கருவை பிழைக்க வைக்க வேற வழியே இல்லை. இதையாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் சொன்னீங்கன்னா ராப்லே நிச்சயமாக அனுமதி கொடுப்பார்.
மேயரிடம் பேசும்பொழுது அவன் மிகவும் சோர்வாக இருந்த பக்கருவை தூக்கி காட்டினான். அந்த சின்ன பையனின் முகத்தில் இருந்த நம்பிக்கையும் அவன் ராப்லேயை எதிர்த்து பேசிய விதமும் மேயரை மிகவும் ஆச்சரியப்படுத்தின. அருணை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வீட்டினுள்ளே சென்றார். சில நிமிடங்களில் கையில் செல்போனோடு வந்தார். ஸ்பீட் டயலில் டேவிட் ராப்லேயின் நம்பரை கோப்பிட்டார். ராப்லேயின் குரல் ஃபோனில் ஒலித்தது. ஹலோ டேவிட், நான் மேயர் பேசுகிறேன். சற்றே சாதாரண விஷயங்களை பேசிய பின் மேயர் விஷயத்திற்கு வந்தார். டேவிட், இந்த பையன் ஒரு விதம் என்னோட அனுமதி கேட்குறான். அதனால் அவன் நாய்க்குட்டி பிழைக்கும்னு நம்புகிறான். கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன். டேவிடிடம் பேசிக்கொண்டே மேயர் செல்லமாக பக்ருவை ஒரு கையால் உருடினார். டேவிடின் பதில் காதில் விழவில்லை. ஆனாலும் மேயரின் முகத்திலிருந்து டேவிட் மறுக்கிறார் என்பதை அருண் புரிந்து கொண்டான். மேயரின் குரல் மெல்ல மெல்ல உயர்ந்தது. டேவிட், திஸ் இஸ் நான்சென்ஸ். ஒரு சின்ன பையனுக்காக ஒரு சின்ன அனுமதி கொடுக்கறதுனால என்ன வந்துடப்போகுது? ஒரு மனுஷத்தன்மை இல்லையா உங்களுக்கு? மேயரின் குரல் சத்தமாக ஒலித்ததில் காலையில் நிசப்தம் கலைந்தது. வண்டியில் உட்கார்ந்திருந்த கீதா மேயரின் கோபமான வார்த்தைகளை கேட்டவுடன் சடார் என்று கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தார். திடீரென்று போனின் மறுபுறத்தில் பேச்சு நின்று டயல் டோன் கேட்டதும் கீதாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. மேயர் சொல்லட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தார். அருணின் காதில் விழாமல் மேயர் கீதாவிடம் மெதுவாக பேசினாலும் அரசியல், வக்கீல், கோர்ட் என்ற வார்த்தைகளை கூறியது அருணுக்கு நன்றாக கேட்டது.
அம்மா,
அருணின் குரல் கேட்டு கீதா அவன் பக்கம் திரும்பினாள்.
வாங்கம்மா, நம்ம போலாம்.
கீதா சற்றே வியப்போடு அவனை பார்த்தார். அருண் அழுது மல்லாடுவான் என்று நினைத்தால் அவனிடம் அந்த மாதிரி எந்த அறிகுறியும் காணவில்லை.
நெக்ஸ்ட் நாம ரிட்டையர்ட் ஜட்ஜ் க்ரோவ் கிட்டக்கு போய் பேசலாம்மா. அவர் சொன்னா டேவிட் நிச்சயம் கேட்கணும்.
கீதாவிற்கு ஒரே சங்கடமாக இருந்தது. நிலைமையை புரிந்து கொண்டு மேயர் கண்களால் சம்மதித்தார்.
அண்ணா, மேயர்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லுங்கம்மா, நம்ம வீட்டு ஓட்டு இனிமேல் அவருக்கு என்றைக்குமே கிடையாதுன்னு.
ஜட்ஜ் க்ரோவ் டேவிடை சம்மதிக்க வைக்கிறாரான்றத பார்ப்போமா அடுத்த அத்தியாயத்தில்.